அவெல்லோரும் திருப்பிக்கொள்வோம். இவரவை கிழதர நிறுவம் பதினோராம் அதிகாரம். தாம் கேட்ட செய்திகளுக்கு கணக்கே இல்லை இல்லையா? எத்தனை செய்திகள், எத்தனை விதமான செய்திகள், எத்தனை தேவ மனிதர்கள். பட் விளைவு என்ன? வாட்ஸ் த கன்சிக்வன்ஸ்? கேட்ட செய்திகளால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகளை மாற்றம் என்ன? மனம் திரும்பும். ஒருவரை நாம் சில செய்திகளை கேட்கிறோம், கேட்டுவிட்டு ஆஹா நல்லா இருக்கு, இன்னும் ஒருபடி போய், ஒருபடி மேலே போய், நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. கமெண்ட்ஸ், வீ டோன்ட் நீட் யுவர் கமெண்ட்ஸ், பட் வீ நீட் யுவர் ரிப்பென்டன்ஸ். என்னை சேர்த்து தான் சொல்லு, வாழ்க்கையை மாற்றாத செய்திகள் எதற்கு? நம்முடைய ஜீவியத்தை மாற்றாத தேவ வார்த்தைகளால் பிரயோஜனம் என்ன? ஏன் நமக்கு பிரசங்கம்? நமக்கு இன்னொரு செய்தி தேவையா? ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார். ஒரு வீட்டிலே அவர் உட்கார்ந்திருக்கும் போது ஜனங்கள் நெருக்கமா இருந்தபடியால் அது தாயின் வெளிய வந்து அவரை பார்க்க வந்து நின்ற போது யாரோ வந்து சொன்னார், அவளுக்கு உங்க தாய் வழிய வந்து உங்களை பார்க்க வந்து. அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு தாய் யார்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த இயேசு சொன்ன பதில் ஒரு நாளா இருந்த சொன்ன எல்லாத்தையும் பிரித்தடிச்சு போயிருக்க கூட. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையும் பதனும் எனக்கு எனக்கு ஆச்சரியமாக, இட் வில் பிரிங் எ சேஞ்ச். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார். எனக்கு தாயா? எனக்கு சகோதரங்களையா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சவரலுமாக இருக்கு. கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் எனக்கு சவரலுமாக. ஆண்டவர் நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரார். வருஷங்கள் போகுது, காலங்கள் போகுது, அது நாமோ இருக்கணும். திடீர் திடீர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள் எங்கேயோ நம்மை கொண்டு போகுது. நாம் ஆண்டவுடைய ஆடுகளா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதற்கு நாம் செவி கொடுப்போம். யோவான் 10:27 இயேசு இப்படியாய் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மை ஷீப் வில் ஒபே மை வாய்ஸ். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படி. இதை வைத்து நாம் ஆண்டவருடைய ஆடுகளா அல்லது ஆண்டவருக்கு அப்பாற்பட்ட ஆடுகளா என்பதை கண்டுகொள்ளலாம் இல்லை? அது செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்பதை நாம் அதை அந்த இந்த வார்த்தை வைத்தே நாம் கண்டுகொள்ள முடியும். என் இயேசு இப்படியா சொன்னாட்டமாக தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் பிசாசினாலே உண்டானபடியால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை. எப்படி இருக்குது? இயேசு இப்படியான வார்த்தைகளை சொல்றார் பாரு. பரிசுரை பார்த்து சொன்னார், நீங்கள் பிசாசினாலே உண்டானவர். இன்னைக்கு ஒருவேளை என்னை போன்ற ஊழியக்காரர்கள் யாரை பார்த்து இப்படியான வார்த்தை சொல்லிவிட்டா உடனே போர்ப்படி தூக்குவார்கள், ஓஹோ இவர் அப்படி சொல்லிவிட்டார். பரிசு சொன்னார்,
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியா. But you are religious leaders.
நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியால் பிசாசனாலே உண்டா. டைரக்டான வார்த்தை. இவைகளை கேட்டபோதுதான் அவர்கள் மூர்க்க வரி கொண்டு இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணும் என்று தெரிந்தார். சைதம் தீர்த்தார். அதுவும் தேவனுடைய சித்தத்தில். எபிரேயர் 11 வாசிப்போம். நாம் 5-6 வசனத்தை படிப்போம். எபிரேயர் 11:5-6 வசனம் வாசிப்போம்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்.
அடுத்த வசனம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
இந்த ரெண்டு வசனங்களும் என் மனதை அதிகமாக தொட்டது. அது அடிப்படையில் சில காரியங்களை உங்களோடு நேரத்துக்கு கட்டுப்பட்டு நாம் சீக்கிரமாய் கடந்து செல்வோம். சோ இந்த வசனங்களிலே நாம் ஏனோக்கு குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தினாலே அவன் சாவுக்கே திமிக்கி கொடுத்து போயிட்டான். பாரு, அன்றியும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இங்கு நாம் வாசிக்கிறோம், இந்த நியமனத்தை மீறியே போயிட்டான். எதனால்? பை ஃபெய்த். ஆரம்பம் இப்படியாக சொல்றது, ஏனோக்கை குறித்து, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சோ ஃபெய்த் மரணத்தை காணாமல் அவனை பரலோகம் கொண்டு சென்றது மட்டுமல்ல, ஆறாம் வசனத்தை முற்பை சொல்வது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்னவா? கூடாத காரியம். எல்லாரும் சொல்லுங்க, கூடாத காரியம். ஹலோ, கொஞ்சம் முகத்தை நிமித்துங்க. என்ன பாருங்க, சொல்லுங்க. என்ன சிரத்தில் அப்படியே வச்சிட்டு இருந்துடும். பாருங்க என்ன போகுது வருதுன்னு தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க, கூடாத காரியம். கூடாத காரியம் என்ன? கூடாத காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். சோ இந்த நாளிலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்ற தலைப்பில் அந்த காரியங்களை சுருக்கமாக அல்லது வேகமாக நான் உங்களோட பகிர்ந்துள்ள சொல்லிதான் ரொம்ப. யாரும் அதிகாரத்தை 30 சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். யாருக்கு? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். சோ என்ன கவனிங்க, தயவு செய்து என்ன கவனிங்க, தயவு செய்து நாம் ஒவ்வொருவரும் தேவனை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழவும். We have to satisfy our God. That is our aim and goal in our life. ஆண்டவரை பிரியப்படுத்துற ஒரு வாழ்வு, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்வு, அதை தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறார். பாருங்க, எத்தனை நீங்க ஆவன் சொல்ல போறீங்க என்ன பாருங்க ப்ளீஸ். நாம் நமக்கே பிரியமாய் வாழ்ந்த காலங்கள் அநேகம் உண்டு. நம்மை பிரியப்படுத்த எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறோம், எங்கெல்லாமோ போயிருக்கிறோம், எதையெல்லாமோ செஞ்சிருக்கிறோம், எதையெல்லாமோ அனுபவித்திருக்கிறோம், எதையெல்லாமோ வாங்கி இருக்கிறோம். எதற்காக? நம்மை பிரியப்படுத்த,
நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்பின காரியங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றி நம்மை பிரியப்படுத்தின ஒரு வாழ்க்கை நாம் ஆண்டவரிடத்தில் வரும் வரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் சிற்சில வேளைகளிலே நாம் நமக்கு பிடித்தவர்களை பிரியப்படுத்த பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றியிருக்கிறோம். நமக்கு பிடித்தமானவர்களுக்கு நம்மை பிடித்தமானவர்களை பிரியப்படுத்துவதற்கு இதெல்லாமோ செஞ்சிருக்கிறோம், எதையெல்லாமோ கொடுத்திருக்கிறோம், எதையெல்லாமோ இழந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது ஏமாற்றம். ஆனால் இப்பொழுதோ நீயும் நானும் நம்மை அழைத்த ஆண்டவரை, நம்ம அன்பு கூர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்காக நம்மை பிரியப்படுத்த வாழ்ந்த காலம் போதும், அது அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. நம்மை பிரியப்படுத்தி நாம வாழ்ந்து எதையெல்லாமோ செய்து எவ்வளவுலாமோ செலவு செய்து எங்கெல்லாமோ போய் எதையெல்லாமோ பிடித்து எதையெல்லாமோ எடுத்து எதையெல்லாமோ அனுபவித்து நம்மை பிரியப்படுத்தி மிச்சம் என்ன? சிந்தித்து பார், முடிவு என்ன? அங்கு அங்கு போனோம், இங்கு போனோம், அவரை சந்தித்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம், அதை அனுபவித்தோம், இதை எடுத்தோம், அதை கொடுத்தோம், வாழ்ந்தோம். ஆனால் முடிவு என்ன? முடிவு என்ன? ஒன்று. We are wasting our life. Some people are posting themselves. நம்முடைய காலங்களை நாம் வீணடித்திருக்கிறோம். இப்ப இயேசுக்குள்ளே வந்து நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு விசை திரும்பி பார்க்கும் போது வெளிப்படையா சொன்னால் வெட்கப்படு. இப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், வெட்கம் பாவம் வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல். எனக்கு அருமையான குலை, நமக்கு பிரியமாய் வாழ்ந்த காலம் போதும், மற்றவர்களை பிரியப்படுத்த நாம் செய்த காரியங்கள் போதும். ஆனால் அதன் முடிவு விளைவு ஒன்றுமில்லை, ஏமாற்றம் தான் மிச்சம். ஆனால் இப்பொழுதோ நீயும் நானும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். கேளுங்க, தேவனை பிரியப்படுத்துவதற்காய் தங்கள் அந்தஸ்துகளை இழந்தவர்கள் ஏறால், தேவனை பிரியப்படுத்துவதற்காய் தங்களுக்கு பிரியமானவைகளையெல்லாம் கொடுத்து விட்டவர்கள் ஏறால், தேவனை பிரியப்படுத்துவதற்காய் வாழ்க்கையின் வசதிகளை தூக்கி எறிந்தவர்கள் ஏராளம், தேவனை பிரியப்படுத்துவதற்காய் தங்களுக்கு உண்டானவைகளை கொடுத்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம், அவர்கள் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்கென்று வாழ்ந்தவர்கள், தங்களுக்கென்று வாழ்ந்தவர்கள், தங்களுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய வாழ்க்கை முடிந்தது. பாருங்க, இட் இஸ் பினிஷ், முடிந்தது அவருடைய வாழ்க்கை. ஆனால் தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அவன் மறித்தும் பேசிக் கொண்டிருப்பாருங்க. உலகின் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரெண்டு தீமோத்தேயும் மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி காலங்களில் கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதின என்று சொன்ன பரிசுத்த பவுலடியார்கள் சொல்லுகிறார்கள், பிற்காலங்களிலே மனிதர்கள் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். பிற்காலங்களில், கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அறிந்து கொள். தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, கடைசி நாட்கள் கொடிய நாட்களாக இருக்க நீ அறிய வேண்டும். இந்த அறிவு உனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் உன்னை நீ காத்துக் கொள்ள முடியும், உன் குடும்பத்தை காத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்துடா. Those are the last days. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர்களாக இருப்பார்கள். மீனி சுகபோக பிரியர், இந்த உலகத்தின் சுகபோகங்களால் தங்களை சீராட்டி கொண்டே இருப்பார், தங்களை சட்டிஸ்ஃபை பண்ணி கொண்டே இருப்பார். எங்கு போனால் நாம் சந்தோஷமா இருக்கலாம், எதை செய்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எங்கு போனால் நாம் சந்தோஷமா இருக்கலாம். ஓடு. ஆராதனைகளை குறித்து நமக்கு கவலை, ஆண்டவர் கடந்த காரியங்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. பட் நான் சந்தோஷமா இருக்க வேணும். எங்கு போகலாம், எதை செய்யலாம், எதை அனுபவிக்கலாம். சுகபோக பிரியர்கள், கடைசி நாட்கள் இருப்பார்கள் என்று வேதம் எச்சரிக்கும். மட்டுமல்ல தற்பிரியர்களாக இருப்பார்கள் என்னும் அந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். சுகபோக பிரியர்கள், தற்பிரியர்கள், இவைகள் கடைசி நாட்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் சுகபோக பிரியர்களாலும் தற்பிரியர்களாலும் நிரம்பியிருக்கு. ஆனா நீயும் நானும் இதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். எதற்கு? நம்மை அழைத்த ஆண்டவரை, நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாது. யாரை நாம் திருப்திப்படுத்த போறோம்? Think about yourself. ஒரு விசை, Please stand and stay where are you? நீ இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஒரு விசு திரும்பிப்பார். இத்தனை நாட்கள் நீ வாழ்ந்திருக்காயே, ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து இதுவரைக்கும் நீயும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம், யாரை திருப்திப்படுத்தியிருக்கோம், ஐயா யாரை பிரியப்படுத்தியிருக்கோம். யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார். ஒரு காலை எழுந்தால் மாலை வரை எதை நாம் செய்கிறோம், எங்கு போகிறோம், எதை நாம் சிந்திக்கிறோம், எதை நாம் பேசுகிறோம், எதை நம்முடைய உள்ளம் நாடுகிறது, எது நம்முடைய இருதயம் அதிகமாக வாங்கிக்கிறது. My Bible says, என்னுடைய வேதம் சொல்வது, தேவனுக்குரியவன் தேவனுக்குரியவைகளை பேசுவான், ஆவிக்குரியவன் தேவனுக்கு அடுத்தவைகளை பேச, பூமி கடுத்தவன் பூமிக்குரியவர்களை, ஒருவனுடைய பேச்சு அவனை காட்டி கொடுக்குமே. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று இயேசு சொன்னாரே. நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் பேசுகிறோம். நாம் யாரை பிரியப்படுத்த போறோம்? Don't waste your life. Don't waste your time which has given by your God as a gift. தேவனால உனக்கு அளந்து கொடுக்கப்பட்ட சுகங்கள், பலங்கள் இன்றைக்கு நாம் வெளிக்கிறோம். ஆராதனைக்கு ஒரு கோல் என்ன? திடீர்னு ஒருவர் ஹாஸ்பிட்டல், நடக்க முடியாது. சுகபலமா இருந்தோம், சும்மாரோ நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. யாரை திருப்திப்படுத்த போற, யாரை பிரியப்படுத்த போற? உனக்கு பிரியமானவர்களே காலம் முழுவதும் சீராட்டி பாராட்டி சாக போகிறாயா, அல்லது உன்னை அழைத்த ஆண்டவரை, உன்னை உருவாக்கின தேவனை, உனக்காக சிறுவில உருக்குலைந்த ஆண்டவர் இயேசுவை பிரியப்படுத்த? யாரை பிரியப்படுத்த? அன்றாட நம்முடைய வாழ்க்கையை யாரை பிரியப்படுத்துறது? அனுதினமும் நம்முடைய ஜீவியம் யாரை பிரியப்படுத்துறது? எனக்கு ஒன்று நல்லா தெரியும். என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். எத்தனை ஆமை சொன்னீங்க? இங்க இருக்கணும், காலமே எழும்பினால் வலிக்கிட்டு ஆயுதப்படுத்தி கட்டி விட்டி தவள் பண்ணி ஏதாவது விதத்துல வந்து சேர்ந்து உட்கார்ந்துடும். இங்க இருந்து ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு அங்க போய் டீ குடிச்சு ஆண்டோட பிள்ளையோட காய்ச்சி காய்ச்சி வீட்டை போக எப்படியும் 6-7 மணி ஆகும். அதனால அப்படியே போகுது. ஆகவே நான் நம்புறேன், நாம பாமிக்கிறதுக்கு அதிகம் இடம் இல்லை. அடுத்த காரியங்களை தலையிடுறதுக்கு நமக்கு இடம் இல்லை. அவ இங்கதான் இருப்போம். அவ நான் நம்புறேன், ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துறோம். நான் அவனை கேட்கிறேன், மிச்சம் 6 நாள் யாரை பிரியப்படுத்துறோம்? யோசி, என்னை சேர்த்துதான் நான் யோசிக்கிறேன், நான் யாரை பிரியப்படுத்துறேன், எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், எதை விரும்புறேன், எதை தேடுறேன், எதை நாடுறேன், எதற்கு முதல் நானும் என்னை யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். Because we are standing before the Lord. அன்றாட ஜீவியத்திலே, அனுதின வாழ்க்கையிலே யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம்? எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கிறோம், செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரத்தை அடுத்த காரியங்கள் செலவழிக்கிறோம்? செய்யமா, யாரை பிரியப்படுத்த போறோம்? நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம்,
சிலி, ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாய் கடந்து போடும். சங்கீதம் 143:10 சங்கீதக்காரன் இப்படியா சொன்னார், வாசிங்க. சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். ஆண்டவரே எனக்கு போதியும், உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதாய், உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு பிரியமாய் பேச எனக்கு அவனிங்க. புறம் எடுத்தா பரவாயில்ல, லிசன் டு மீ பிளீஸ், ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. தவறுதாம சத்தம் போடு. சங்கீதக்காரன் சொல்லுறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதும். ஏன் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் எழுதி சிவர்ல மாட்டக்கூடாது? சொல்லு, பொங்க விடக்கூடாது. அவர்களை நம்மை நேர்வழிப்படுத்துமே, அவங்க நம்முடைய வாழ்க்கையை சீராக்குமே, சொப்பனிடுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதும். எனக்கு ஒரு போதனை வேண்டும், தேவன் எனக்கு போதிக்க வேண்டும். ஏன்? நான் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இந்த போதனை எதற்கு? இந்த பிரசங்கம் எதற்கு? இந்த செய்தி எதற்கு? நோக்கம் என்ன? What is my intention? என் நோக்கம் என்ன? நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்பான நம்முடைய ஜீவியத்திலே, அனுதின நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நமக்கு போதனை வேண்டும், அதற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும், அதற்கு தேவனுடைய ஆலோசனை வேண்டும், அதற்கு தேவனுடைய எச்சரிப்புகள் வேண்டும், அதற்கு தேவனுடைய சாட்சிகள் வேண்டும். எதற்கு? நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. கோணர்களை விட்டு, தாறுமாறுகளை விட்டு, தவறானவைகளை விட்டு, அசுத்தங்களை விட்டு, அலங்கோலங்களை விட்டு, அவலட்சியங்களை விட்டு நாம் மனம் திரும்பி ஒரு நேரான, ஒரு சீரான, ஒரு 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 பிரியமான, ஒரு தேவனுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு சரியான போதனை தேவை. We need the word of God. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். ஆண்டவரே கட்டுத்தாரன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத வேதமா? எப்படி ஆண்டவர் நமக்கு போதிக்கும்? காலை தோறும் கற்றுக்கொள்ளுவர்கள் போல அவர் என்னை எழுப்புகிறார். என்னை இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு. எனக்கு அருமான குலே, சங்கீதக்காரன் இப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாட, உமக்கு பிரியமானவர்களை செய்ய எனக்கு போதீங்க. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே எது எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமாக இருக்கு. எது எது தேவனுக்கு பிடிக்காது, எது எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது, எது எது ஆண்டவருக்கு ஏற்காதது, அவற்றை நாம் கண்டுபிடிக்கும். அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யறதுக்கு நாம் பிரயாசப்படணும். பி பீப்பிள், நம்முடைய வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்தணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நாம் பாடினால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நாம் ஆண்டவரை ஆராதித்தால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் தேவன் அதை கேட்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் அது அவருக்கு பிரியமாக இருக்கணும். Even so, when I test myself, நான் உடுப்பு உடுத்தினால் கூட தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். இந்த தேசத்தை பொறுத்தவர் நாகரிகம் என்கின்ற போர்வையிலே அசுத்தமாய் உடுத்திக்கொண்டு அதை அழகென்று சொல்லிக்கொண்டு அவலட்சணமாக காணப்படுவது உனக்கு தகாதது என்று தேவனுடைய நாமத்தில் சொல்றேன். சபைக்கு வரும்போது நான் அழகமாய் வந்துடலாம், ஆனால் வருடங்கு போகும்போது அலங்கோலமாய் போகலாம். இது சிலருடைய நீதியாக காணப்பட்டது. நாம் வெறுசீடத்திலும் அதே இயேசுதான், சபையிலும் அதே இயேசுதான், வீட்டிலும் அதே இயேசுதான், ரோட்டிலும் அதே இயேசுதான். நோ சேஞ்ச், நோட் அட் ஹோல். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. எல்லாவற்றையும் உடுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பற்றி விருத்தி உண்டாது என்று மை பைபிள் சேஸ். ஒவ்வொரு சமருக்கும் வித்தியாச வித்தியாசமாக உடுப்பு மாறுது, கோலங்கள் மாறுது, வேஷங்கள் மாறுது, லைஃப்ஸ்டைல் மாறுது.
உலகம் மாறலாம், ஆனா நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை. நமக்கு நாகரிகம் வேண்டும், நான் இல்லைன்னு சொல்லல. நமக்கு விஞ்ஞானம் வேண்டும், தப்பன்னு சொல்லல. ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி ஒன்றை நாம் அனுபவிக்காவிட்டால், தேவனுக்கு பிரியமானபடி ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அது தேவனால அங்கீகரிக்கப்படாது, அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது. பாருங்க, உலகம் எதையும் செய்யட்டும், உலகம் எதையாவது போடட்டும், உலகம் எப்படியாவது உடுத்தட்டும், உலகம் எப்படியாவது நடத்தட்டும், we don't care about. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளப்பா, நாம் தேவ ஜனங்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து தேவன் தனது சொந்த ஜனங்கள் என்று நம்மை பேசுவதை அழைத்து நாம் பேசும்போது தேவனை பிரியப்படுத்தணும். நம்முடைய நோக்கங்கள், அவர் இன்டென்ஷன், உள்ளே இருக்கிற நம்முடைய நோக்கங்கள், வெளியாலே மற்றவர்கள் காணாமல் நமக்கு உள்ளே இருக்கிற நோக்கங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கங்களா நம்முடைய கோணலாக்கு. தவறான கோணல், தவறான நோக்கங்கள் நம்மை தவறான திசைக்கு கொண்டு போகும். வேதம் சொல்றது, தீய நோக்கம் எல்லாம் அப்பீல் புத வேடாவுக்கு, தீய நோக்கம் எல்லாம் பாவம். நாம் பாவ உலகத்தில் வாழ்றோம், மறந்துட கூட. நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்றோம், மறந்துட கூட. அது கடைசி நாள் வாழ்றோம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். தென்னேரம் சொல்லுவார், ஆவிக்குரிய வாழ்க்கை இருப்பது கம்பிக்கு நடக்கிறது போல, கரணம் தப்புனா மரணம் பண்ணுவார். நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை சிந்தி பிளீஸ். உடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு. தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் உள்ளே கிடக்கு. நமக்கு தெரியுது அது தவறு, ஆனாலும் அதை குறித்து அசட்டையா இருக்கிறோம். நமக்கு தெரியுது இட் இஸ் ரோங், ஆனாலும் இது கொஞ்ச காலம் போகட்டும். நமக்கு தெரியுது இது பாவம், ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும். I sincerely ask you, stop it. நிறுத்துங்க, திரும்பும், ஆண்டவர் பக்கமாக திருப்பும். நீயும் நானும் ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கோம் இல்லையா? தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யறதுக்கு நம்மை நடத்துவார், உந்தி தள்ளுவார். இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் இந்த நிறுத்தி எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்தலாம்? How can we satisfy and please our God? எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம்? ஏதை செய்தால் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்? நமக்கு தான் தெரியுமே, நமக்கு பிரியமானவர்களை, பிடித்தவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாம முதல் கண்டுகொள்ளும். இதை செய்த அவருக்கு பிடிக்கும், இப்படி இப்படி கதைச்சா அவருக்கு பிடிக்கும், இதை கொடுத்தா அவருக்கு பிடிக்கும். ஆகவே கொடுத்தோம், செய்கிறோம், கதைச்சோம். சோ தேவன் பக்கமாக அதையே நாம் திருப்பக்கூடாது. செஞ்சு பாரு, எப்படி நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்துறது, எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துறது? இதுக்குள்ள இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும். சில பேர் சொல்லுவார்கள், நான் ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்துவேன், மற்றது ஒன்னும் எனக்கு, மற்றவர்களை குறிச்சு எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படி சொல்லுவார். நீங்க கேட்டிருக்கீங்களா? நானும் ஆண்டவரும். ஹலோ, என்ன கேளுங்க. சம் பீப்புள் சே, நானும் ஆண்டவரும், மற்றவர்களை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி சொல்றது ஆவிக்குரியது போல தோன்றது, ஆனால் அது சத்தியத்தின்படி சரியானது அல்ல. ஆவிக்குரியது போல தோற்றமளிக்கிற, காட்சி அளிக்கிறது எல்லாம் தேவ வார்த்தைக்கு உட்பட்டவைகள் தானா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. சோ நானும் தேவனும் மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று சொன்னால் அது வேதத்தின்படி சரியாகாது. எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2:26 சீக்கிரம் படி. 1 சாமுவேல் 2:26
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து
கொண்டான். ஒரு வல்லமையான ஒரு தீக்கதரிசி பழைய ஏற்பாடு காலத்தில் சாமுவேல் நீண்ட காலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்க இல்லை. நீண்ட காலமாக தேவனுடைய சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்க முடியல. அப்படியான ஒரு வறட்சியான காலத்திலே, அப்படியான ஒரு கொடுமையான காலத்திலே தான் இந்த தேவ மனிதனை தேவன் எழுப்பினார், சாமுவேல். இந்த சாமுவேல் குறித்து நிறைய வேதனை பார்க்க, இவரை குறித்து சொல்லுற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, நம்மை கவர்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அழகா எழுதப்பட்டிருக்கு. சாமுவேல் வளர்ந்து சொல்லுங்க தேவனுக்கும் மனுஷருக்கும் என்னவா பிரியமாய் நடந்து கொண்டான். எப்படி இருக்கு பாருங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான், வாழ்ந்தான். தேவனுக்கும் மனுஷருக்கும், தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வாழ்ந்து கொண்டான். இப்படி சொல்லும் போது தேவ வார்த்தைகளை மீறி, தேவ வசனங்களை மிஞ்சி நாம் மனுஷரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை என்பது நாம் மற்றவர்களையும் நம்மை போல நினைப்பது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு தள்ளி அங்கால இங்கால இருக்கிறவர்களும் நம்மை போல தேவனுக்கு ஏற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், ஒரே ஆவியை பெற்றவர்கள், ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள், ஒரே தேசத்துக்கு, ஒரே பரலோகத்தில் ஒரு இடத்துல இருக்க போறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. உலக ஒரு ஆமை சொல்லுங்க. மற்றவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளும், மற்றவருடைய கருத்துகளுக்கும் நாம் செவி கொடுக்க கற்றுக்கொள்வோம். ஈவன் தோ நானும் நலமானவர்களையும் சரியானவர்களையும் நாம் பற்றிக்கொள்ளக்கூடியது அவசியம். ஆனா ஒருவரையும் நாம் அசட்டு பண்ணக்கூடாது. என்ன சொல்லட்டுமா, கவனிங்க, நான் செய்யக்கூடாத ஒரு ஊழியம் என்று ஒன்றுமே இருக்கக்கூடாது. வட மீனிங், ஈவன் தோ டாய்லெட் கிளீன் பண்றது கூட எல்லாரும் செய்யலாம். நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒருவரை போல பிரசங்கம் பண்ணலாம், அல்லது பாட்டு பாடலாம், அல்லது மியூசிக் வாசிக்கலாம். நாங்கெல்லாம் அந்த ரேங்க். சோ வி டோன்ட் கோ டு தி டாய்லெட், வி கேனாட் கிளீன் தட், தேர் ஆர் சம்படி, தே கேன் டு தட். அப்படின்னு நான் நினைச்சிடக்கூடாது. ஹலோ, விளங்க ஆமே சொல்லுங்க. சோ நீயும் நானும் என்னால் செய்யக்கூடாத ஒரு ஒரு குறைவான ஊழியம் என்று ஒன்றையும் தள்ளக்கூடாது. அப்படி செஞ்ச அது தேவனுக்கு பிரியமானது ஒன்று அல்லங்க. எல்லாவற்றையும் நாம் செய்யணும். இயேசு சீஷர்களுடைய பாதத்தை, கால்களை, தலையை கழுவினார் என்று அல்ல, தூசி படிந்த அந்த பாதங்களை இன்னைக்கு நம்ம போல அவங்களா ஷூ போட்டிருக்க மாட்டாங்க, ஒருவேளை செருப்பு போட்டிருக்கலாம். நம்ம போல டிராவல் பண்ணிட்டு வந்து நீட்டா வர இல்லை. ஆகவேதான் இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு தங்கள் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது தண்ணி எடுத்து கால்களை கழுவி கைகளையும் கழுவி உள்ளே போவார். இது அவர்களுடைய பாரம்பரியம். இதை வச்சுதான் இயேசு பரிசுத்த வீட்டில் பந்திய வந்த போது வந்தாங்க. பரிசுத்தர் வந்து, ஓ உங்க போதகர் வேத வார்த்தைகளை முகர்கிறார், கை கழுவாமல் போஜனம் பண்ணுறார், இது குற்றம் என்றார். இயேசு கால்களை கழுவி இருக்கிறார், தூசி படிந்த அசுத்தமான கால்கள். நம்முடைய சரீரத்திலே அதிகமாக
ஐ மீன் தூசி படியக்கூடிய இடம் வந்து கால் பாதம். இதை கழுவினார் இயேசு சீஷருடைய பாதங்களை கழுவி, அதாவது அந்த அளவுக்கு அவர் தன்னை, ஐ கேனாட் இமேஜின், நீங்க எந்த அளவுக்கு இதை விளைவு, என்னால இன்று வரைக்கும் இதை ஜீரணிக்க முடியல, என்னால ஜீரணிக்க முடியல உண்மையா சொல்ற ஆண்டவர் கொண்டார். ஆண்டவர் கடவுள் இறைவன் மனித அவதாரம் எடுத்து அடி மனுஷ சாயலாகி அடிமை ரூபம் எடுத்து சாதாரண செம்படவர்கள் படித்த மேதாவிகளுடைய பாதங்கள் அல்ல, பெரிய அரசியல்வாதிகள் அந்தஸ்துள்ளவர்களுடைய கால்களே அல்ல, சாதாரண மீன்பிடிக்காரர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு பட்ட படிப்பு தேவையில்லை, பல்கலைக்கழகம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவுட் பில்லிங் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ படிக்காத சாதாரண பாமர மீன் பிடிக்கிறவர்கள் சம்படவர்கள் அவர்களுடைய பாதங்களை கழுவுற அளவுக்கு இயேசு தன்னை தாழ்த்தி இருக்கிறார். சோ யார் நமக்கு முன்மாதிரி? ஹீஸ் அவர் போட இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. சோ ஆகவே நீயும் நானும் நம்மால் செய்யக்கூடாத ஒரு ஊழியம் என்று ஒன்றை நாம் தள்ளவே கூடாது. இட் இஸ் ராங். அது தேவனுக்கு பிரியமானது ஒன்று அல்ல. நாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொள்ளணும். தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கை தேவ சாயலாக படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் தன்னை போல ஏற்றுக்கொள்றது, தன்னை போல மதிக்க கற்றுக்கொள்றது. நமக்கு ஒருவர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாட்டா ஆமான் மாதிரி, சில நேரங்களில் முகநாடியெல்லாம் வேறுபடு போகுது இல்ல, இவன் இருக்கும் அரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. மொர்தெகாய வாசல் படியில பார்க்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. இவன் மாத்திரம் இல்ல, இவன் சந்ததி முழுக்க அழிக்கணும், அது வரைக்கும் நான் தொங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நான் வரும்போது அவன் எழும்பல, என்ன பார்த்து பிரைஸ்தலோடு சொல்லல, அவரை பார்த்து பிரைஸ்தலோடு சொன்னாரு, இவரை பார்த்து பிரைஸ்தலோடு சொன்னாரு, என்ன பார்த்து சொல்லல. ஆகவே என் முகநாடி வேறு பறகிறது, நானும் சொல்ல மாட்டேன், நான் என்ன குறைச்சலாம், அவங்க என்ன உசத்திய. இவைகள் எல்லாம் ஒரு மௌன யுத்தம் பாருங்க, இவைகள் எல்லாம் இன்விசிபிள் போர், தட் மீன் காணக்கூடாத யுத்தங்கள், இவைகளை கண்டுபிடிக்கணும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்றது மனுஷரை நாம் ஏற்றுக்கொள்ளணும், தள்ளக்கூடாது. ஒருவேளை நாம நமக்குள்ள டிசைட் பண்ணும், ஓ இவர் சரிப்பட்டே வரமாட்டார், இவர் திருந்தவே மாட்டார், இன்னும் ஒருபடி போய் இவர் உருப்படவே மாட்டார், இவர ஊழியத்தில் பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவர் நம்ம பார்த்து நகைப்பார். என்ன கருமானப்பிள்ள, தேவனுக்கு பிரியமாக வாழிற வாழ்வு என்பது சாமுவேலை போல மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வு, தன்னை போல மற்றவர்களையும் கருதுகிற ஒரு வாழ்வு, மற்றவர்களை மதிக்கிற ஒரு வாழ்வு, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்வு, மற்றவர்களுக்கு உதவி செய்யற ஒரு வாழ்வு. சோ அண்ட் சோ ஓகே, ஒரு அலலியா சொல்லுங்க. ரைட், இப்ப நாம் சுருக்கமாக சீக்கிரமாக எப்படி தேவனை நாம் பிரியப்படுத்துறது இருக்கின்றதுக்குள்ள போறோம். திருப்புங்கள் மத்தேயு 3 கடைசி வசனம், மத்தேயு 3 கடைசி வசனம், அடுத்த பக்கத்தை நாம் பார்க்க போறோம். 3 மத்தேயு 3 கடைசி வசனம்,
அன்றையும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி,
எல்லாரும் படி,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.
ரைட், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம், அது என்ன சத்தம்? இவர் திஸ் இஸ் மை பெலாவட், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன்.
நேசகுமாரன் எப்பொழுது பிரியகுமாரனாக மாறினார்?
இயேசு யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கிறது. ஆவியான ஒரு புறா உருவை கொண்டு அவர் மேல இறங்கி வருகிறார். பிதா பேசுகிறார், This is my beloved son. இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்.
எப்போது இந்த வார்த்தை ஒளிப்பட்டது? இயேசுவுக்கு பிதா சாட்சி கொடுக்கிறார். எப்போது இந்த சாட்சி? எப்போது வானம் திறக்கிறது? எப்போது இந்த சாட்சி? அதை கவனிக்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா, 30 வயது வரைக்கும் இப்படியான ஒரு சாட்சியை இயேசு பெற்றுக் கொண்டதாக ஓபன் பைபிளை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் வந்து யோர்தான் நதியிலே, ஜனங்கள் நதி அருகிலே யோவானுடைய ஞான ஸ்நானம் பெறுவதற்காக நிற்கிறார். ஏனென்றால் யோவான் ஸ்நானகர் ஒரு வித்தியாசமான மனுஷன். அவருடைய பிறப்பு வித்தியாசம், அவருடைய வாழ்க்கை வித்தியாசம், அவருடைய பிரசங்கம் வித்தியாசம், அவருடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய சாப்பாடு வித்தியாசம், அவன் பிறந்த விதமும் வித்தியாசம். கூட மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று அவனால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்காக யோர்தான் நதியிலே கீழே நிற்கிறார்கள். அவர்களாக வந்து மூழ்கி மூழ்கி எழுவி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வரிசையில் திடீர் என்று பார்த்தா ஒருவர் வந்து நிற்கிறார். நசரனாகிய இயேசு கிறிஸ்து ஹஜ்ஜு வேலை செய்து கொண்டிருந்த நசரனாகிய இயேசு கிறிஸ்து, நேரம் வந்த போது, காலம் வந்த போது, பிதாவினாலே அப்ரோமின் பண்ணப்பட்ட டைம் வந்த போது கியூவில் வந்து நிற்கிறார். வரிசையில் வந்து நிற்கிறார். என்ன? யோவான் ஸ்நானினாலே ஞான ஸ்நானம் பெறும். பிகாஸ் இது பிதாவின் சித்தம். ஞானஸ்நானம் ஆருக்கு? பாவிக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது, அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தனக்கு பாவ பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அதற்கு அடையாளமாக அவன் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான். அப்படியானால் இயேசு எங்கே பாவம் செய்தார்? பாவம் செய்யாத அவரே ஞானஸ்நானம் பெற்று, ஞானஸ்நானம் எடுத்து நமக்கு ஒரு மாதிரியாக மாறிவிட்டார். பாருங்க, ஞானஸ்தானம் என்றால் என்னங்க? அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிவுதான். இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். சோ இயேசு தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் சொல்றார், உமக்கு நான் ஞானஸ்தானம், உம்மால நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். இதோ எனக்கு பின்னாலே வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவுக்கிறது கூட நான் தகுதி செட்டேன். போடுறாங்க, ஓ வடமாகி புறப்பட்டு எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன். ஆனா அவன் சொல்றான், நான் அவருடைய பாதரட்சியரின் வாறுகளை அவுக்கிறது, சூலேசு அவுக்கிறது கூட பத்திரப்பட்டான். உண்மையில நான் ஞானஸ்தானம் பெற கொண்டிருக்கேன், நீர் எனக்கு ஞானஸ்தானம். வாட் இஸ் திஸ்? அப்ப இயேசு என்ன சொன்னா தெரியுமா? இப்பொழுது இடம் வேத வார்த்தைகளை நிறைவேற்றுவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு ஏற்றதாக இருக்குது என்று இயேசு சொன்னார். உடனே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம். என்ன கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறது. When we obey to the word of God, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவாதி தேவன் என்ன செய்யறோம்? பிரியப்படுத்துவே. உமை நான் நேசிக்கிறேன் இயேசுவே, நான் உமை நேசிக்கிறேன். Everybody can say that. எல்லாரும் இதை சொல்லலாம், ஆனால் செய்கை என்று வரும்போதுதான் விளங்குற வித்தியாசம். Everybody can say, Lord, I love you. But செயல்களினாலோ அவரை மறுதலிக்கிறோம். என்னுடைய பைபிள் சொல்லுது, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினால், தங்கள் நடக்கைகளினால் அவரை மறுதலிக்கிறார்கள். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது பிதா சொல்லுகிறார், இவரில்
நான் பிரியமாயிருக்கிறேன். ஞானஸ்நானம் என்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி. ஒரு ஆணை சொல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது தேவனை பிரியப்படுத்துறதா? பிரியப்படுத்து. தேவனுடைய வார்த்தையை நாம் மீறும் போது தேவன் என்ன செய்யறோம்? துக்கப்படுது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, ஹலோ உங்களை தான், ஒரு நாளைக்கு நீயும் நானும் எத்தனை தேவ வார்த்தைகளை மீறும் தெரியும்? We know that. Trespass. மீறு. பிரியப்படுத்துவதற்கு பதிலாக துக்கப்படுது. ஆனாலும் அவருடைய அன்பிலே இன்னும் மாற்றமே இல்லை. எத்தனை தடவை நாம் ஆண்டவருடைய வார்த்தை இதுவரும், ஆனாலும் அவர் நம்மேல வைத்த அன்பில மாற்றமே இல்லையே. எத்தனை ஆமை சொல்லுவேன். மனுஷர் தான் டைமுக்கு டைம் இருச்சு, அது மாறும். பிகாஸ் அவன் மனுஷன், இதை மாற்றவே முடியாது, மாற்றவே முடியும். ஆனா தேவன், ஆண்டவருடைய அன்பு மாறவே மாறாது. வழங்கின ஆமேஸ்வரன். சோ நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது ஆண்டவர் என்ன செய்யறோம்? பிரியப்படுத்துறோம். தேவ வார்த்தைகளை நாம் மீறும் போது தேவனை நாம் என்ன செய்யறோம்? துக்கப்படுத்துறோம். ஞானஸ்தானம் என்றது ஆண்டவருடைய கட்டளை. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொருக்கும் ஆண்டவருக்கு சோத்திரம். ஒப்பு கொடுக்காதவர்கள் சீக்கிரமாக ஆண்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடு. இதை செய்யாம நீ தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. இதை செய்யாம ஞானஸ்தானம் எடுக்காம தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காம தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது ஆண்டவரை நாம் பிரியப்படுத்துறோம். போகட்டும். இது போக நாம் இன்னொரு காரியம் நான் சொல்லணும், சீக்கிரம் கவனிங்க. அப்ப நான் வாசித்தோம் எபிரேயர் 11:5-6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது ஆண்டவரை பிரியப்படுத்துறோம். இரண்டாவது பை ஃபெய்த், விசுவாசம் தேவன் என்ன செய்தா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்ன? கூடாத காரியம், கூடாத காரியம். சோ ஃபெய்த், விசுவாசம் தேவனை பிரியப்படுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியப்படுத்து. தேவனை பிரியப்படுத்துற விசுவாசம் நமக்குள்ள பெருகணும் பாரு, வளரணும் பாரு. விசுவாசம் வியத்தகு செயல்களை செய்யும் பாரு, வீரமான காரியங்கள் நாம் செயல்படுத்து. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, அதை வாசிங்க 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்றொரு நிறுத்த இல்லை. ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன்,
தேவனை சேருகிறவன்
அவர் உண்டென்றும்,
அவர் உண்டென்றும்,
அவர் தம்மை
தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர்
என்றும்
விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசிக்க வேண்டும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்யறவரா? பலன் அளிக்கிறவரவா? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இதை நீ விசுவாசிக்கணும். நீ தேவனை தேடுகிறாயா? உன் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. தம்மை தேடுவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பதை நீ நம்பணும், நம்பணும். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் இயேசு கிறிஸ்துவிலே உண்டென்று நான் நம்பணும், விசுவாசிக்கிற விசுவாசத்தை சுமந்து கொண்டு 1000 மணித்தியாலம் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தாரு? அவிசுவாசம் வேண்டாம், கொல்லாத பாவம் வேணாம். தம்மை தேடுவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? நிச்சயமாக அவர் நமக்கு பலன் அளித்துத்தான் தேடுவார். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? நிச்சயமாக அவர் நமக்கு பலன் அளித்துத்தான் ஆவார். விசுவாச ஆமைய சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பை ஃபெய்த், விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது. இந்த பெரிய டாபிக் நாம் பொறுவனாலேப்பா. மூணாவது காரியம், தேவனை நாம் பிரியப்படுத்துறதுக்கு நாம் செய்யக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால், தானியல் 9:23 சீக்கிரப்படி, தானியல் 9:23.
நீ மிகவும் பிரியமானவன்,
நீ மிகவும் பிரியமானவன்,
ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
கட்டளை வெளிப்பட்டது. தானியலை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு சாட்சி தெரியுமா, நீ மிகவும் பிரியமான, ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள நீ ஜெபம் பண்ண தொடங்கின போதே பரலோகத்திலிருந்து என்ன உண்டாகதான் கட்டளை பதில் வெளிப்பட்டது. அதை சொல்ல நான் பறந்து வந்தேன் என்று தூதன் சொல்றான் பாருங்க. தானியலுக்கு இந்த 9 அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்த்துட்டு சொன்னால், தானியர் வந்து தன் ஜனங்களுக்காகவும் தன் அந்த எருசலேம் நகரத்துக்காகவும் மன்றாடுவதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடி உபவாசம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, அது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் திங் என்ன தெரியுமா, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். அதோடு மாத்திரம் இல்லை, தன் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு இறங்கும், ஆண்டவரே நகரத்தை காப்பாற்றும், எருசலேமை காப்பாற்றும், என் ஜனங்களை காப்பாற்றும். பாருங்க, உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு மனிதன், மிகவும் மிகவும் ஒரு பிஸி மேன், ஒரு மிகவும் அன்பு நிறைந்த ஒரு மனிதன். அவன் பாபிலோன் நகரத்து காரியங்களை விசாரிக்கிற 3 அதிகாரிகள் ஒருவனாக இருந்து நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல மதிப்பு. ஆனால் தன் தேசம் தன் ஜனங்கள் என்று வந்த போதோ அவன் என்ன செய்யறான், எல்லாவற்றையும் விட்டுட்டு அழுகியோடும் கண்ணீரோடும் உபவாசம் பண்ணி தேவன் நோக்கி என்ன செய்யறானா, மன்றாட ஆரம்பித்தான். இந்த கட்டத்தில்தான் தூதன் பறந்து வரான், வந்து சொல்றான், தானியலே நீ மிகவும் பிரியமானவன். உபவாச ஜெபமும் உண்மையான பாவ அறிக்கையும் தேவனை பிரியப்படுத்தும். சரிகே, உபவாச ஜெபமும் உண்மையான பாவ அறிக்கையும் தேவாதி தேவன் என்ன செய்யும், பிரியப்படும். இப்படி இவன் உபவாசம் பண்ணி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது தூதன் பறந்து வந்து சொல்றான், தானியலே நீ மிகவும் பிரியமானவன். சோ இவன் பிரியமானவனாக இருந்தபடியால் நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த போதே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டு விட்டதப்பா. பிரியமானவர்கள், பிரியமானவர்களே கேளுங்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கிறோம் ஆனா பதில், மன்றாடுகிறோம் ஆனா பரலோகம் திறக்கல, மன்றாடுகிறோம் ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம் அவன் தன்னை தாழ்த்தி உபவாசம் உபவாசம் தேவ சமூகத்திலே தன்னை உடைக்கிறது. உபவாசம் என்னங்க, தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு எல்லா அலுவலர்களையும் விட்டு விட்டு வந்து உட்கார்றது, தட் இஸ் உபவாசம். உகந்த வாசம், தேவனோடு வாசம் பண்ணுகிற உபவாசம். எனக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், சாப்பிடலாம், உறங்க, எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டு இப்ப தேவனோடு பேசுவதற்காய், விண்ணப்பம் பண்ணுவதற்காய் வந்து அமருகிறேன். எல்லாம் இருக்கட்டும், நானும் தேவன், ஆண்டவரே எனக்கு பதில் தார், ஜெபம் கேளும், பதில் தார். உபவாசமும் உண்மையான பாவ அறிக்கையும் தேவனை பிரியப்படுத்தும். போகட்டும், நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரி. ஹலோ, பொய் 2 பக்கம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு என்னவா, அருவருப்பு, ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு என்னவா, பிரியம். பொய் உதடுகள், ஹலோ என்ன பாருங்க, பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவருப்பு. இதுக்காகத்தான் ஆண்டு சொன்ன இந்த வார்த்தைகள் எழுதி உன் நெத்தியில போடு, பொங்கட், பொய் சொல்லக்கூடாது பாப்பா. ஆலர் வகுப்புலேயே நாம படிச்சிருக்கோம், நீ புறம் சொல்லி தெரியாதே பாப்பா. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் கோல் சொல்றோம், கேட்டதை சொல்லுறன் பிராண சிநேகிதனையும் பறித்து விடுறான். சில வேளையில கிளி பிள்ளைகள் போல கிளி சொன்னது அப்படியே போய் சொல்லிடும், உடைக்கிற நல்ல உறவுகள் எல்லாம் உடைக்குது. அவளுக்கு நான் கோல்டு மெடல் கொடுக்கணும். இது சரி, சொன்ன காரியம் கேட்ட காரியம் உண்மையா இருக்கலாம். நாம் இதை போய் அவருக்கு சொல்லி ஏன் அவங்களை உடைக்கணும்? ஒரு நாள் நான் ஒரு காரியத்தை கதைச்சிட்டு வீட்டை போய் உட்கார்ந்துட்டேன். கதைச்ச பிற்பாடு எனக்குள்ள கேடு ஆகல ஒரு போராட்டம். அப்ப எனக்கு ஆண்டு சொல்ல போறேன், என்ன தெரியுமா, நீ சொன்னது சரி, ஆனால் நீ சொன்னது உண்மை, ஆனால் இதை நீ தவிர்த்திருக்கலாம். நீ சொன்னது உண்மைதான், ஆனால் இதை நீ தவிர்த்திருக்கலாம். I am sorry Lord. புத்தி இல்லாமல் நடந்துட்டு சில பேருக்கு வைக்கிறதுக்கு என்ன காசா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பேசுங்கள். பேசுகிறது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட, பேசுகிறது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். பேசு,
பொய் உதவிகள் தேவனுக்கு அருவறுப்பு.
ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையை பேசுகிறவர்கள், நலமானவைகளை பேசுகிறவர்கள், பக்தி விருத்துக்கு ஏதுவானவர்களை பேசுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமான வசனம். ஒரு பொய் சொல்லி ஒரு வேலை, ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு 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 கல்யாணத்தை செய்யன்னு சொல்லி யாரோ எப்பயோ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் கேட்டீங்க சரி வாழ்க்கை, அது உலகம். பட் நம்ம ஆண்டவர் சொன்னாரு, பொய் சொல்லாதிருப்பாயாக. யாராவது ஒரு ஆமை சொல்லுங்களேன். அப்பா ஏன் அப்படி, எப்படி நான் சொல்றது, நானே சொல்றேனே போய் எப்படி ஆமே சொல்றது?
ஒரே உதடு பொய்யையும் பேசுது நல்லதையும் பேசுது. இதே உதடுகளால் ஆண்டவரே ஸ்தோத்திரம்,
ஆண்டவரே அதைச்சு, ஆண்டவரே இதைச்சு. ஆனா இதே உதடால் பொய். நம்மை குறித்து என்ன ஆண்டவர், நம்ம உன்னை என்னையும் குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுவாரோ, ஆண்டவர் தான் ஒழிச்சு. உண்மையை பேசும். நீதிமன்றர்கள் 15:8 சொல்லுறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பெரியது. சோ பொய்களை சொல்லி அசுத்தமாக வாழ்ந்து கொண்டு 5 மணித்தாலும் ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஹலோ, முதலாவது when we come to pray, நாம் ஜெபிக்க வரும்போது முதலாவது நாம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா, முதலாவது நாம் செக் பண்ண, அதுக்கு பின்பாடு நாம் ஆண்டவரிடத்தில் ஆராதிக்க ஜெபிக்க அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களும் அலங்கோலங்களும் பாவங்களும் பரிசுத்த குலச்சைகளும் அப்படியே இருக்கத்தக்கதாக மடித்தியால கணக்காக ஆண்டவரே அப்பா ஏசப்பா தோத்திரம் 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 என்று பாடி ஜெபித்து என்ன பிரயோசனம்? துன்மார்க்கருடைய ஜெபம் பலி ஆராதனை தொழுகை அருவறுப்பானது ஆண்டவருக்கு. ஆனால் செம்மையானவர்கள், செம்மையானவர்கள் செய்கிற ஜெபம் ஆண்டவருக்கு சரி. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய வார்த்தையின் வளத்திலே அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் படிகளிலே தான் நம்முடைய ஜெபத்தில் தேவன் பிரியப்படுறார் என்று மறக்கக்கூடாது. அழகாக ஜெபிக்கிறதுனாலும், அடுக்குமொழிகளை பயன்படுத்துவதனாலும், அல்லது மல்ல 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 என்று நான் ஜெபிக்கிறதாலும் கொண்டாடுவதாலும், ஓஹோ எப்போ என்ன ஜபம் அப்பா என்ன ஜெபிக்கிற மனுஷன் எல்லாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். அடுத்தது ரோமர் 12:1 படி சீக்கிரம். ரோமர் 12:1 முடிப்போம். ரோமர் 12:1
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவன் இறக்கங்களை முன்னிட்டு
உங்களை வேண்டிக்
கொள்கிறேன். கவனிங்க, அடுத்தது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய சரீரங்களை கவனிங்க. நம்முடைய உன்னுடைய சரீரத்தை, என்னுடைய சரீர தேவனுக்கு பரிசு ஜீவ பலியாக படைக்கிறது தேவனுக்கு பிரியம். எப்படி?
ஹலோ,
உன்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட, யோசித்துக் கொண்டிருந்தேன், இயேசு குறித்து தீர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில், நீர் எனக்கென்ற ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். எப்படி இருக்கு? நீர் எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், இதோ உமக்கு சித்தமானதை செய்ய புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கபடி நான் வருகிறேன். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுது. ஐ பிலீவ் எனக்கு ஆண்டவர் இயேசு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த சரீரத்தில் இருந்து நான் தேவனை பிரியப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி தந்த இந்த சரீரம் என்ன போல கருப்பா இருக்கலாம், உங்களை மாதிரி வெள்ளையா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், அதல்ல காரியம். அதல்ல காரியம். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவரோ, ஹலோ, என்னத பார்க்கிறாரு? இந்த சரீரத்தை பரிசுத்த பலியாய், ஜீவ உயிர், ஜீவ பலியாய், உயிருள்ள பலியாய், உயிருள்ள பரிசுத்த பலியாய் தேவனுக்கு செலுத்து, ஒப்புக்கொடு. ஏனென்றால் இது இது தேவனுடைய ஆலயம். இஸ் எ டெம்பிள் ஆஃப் காட். இது தேவனுடைய ஆலயம். இதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். லிசன், தேவாதி தேவன் வாசப்பட நம்முடைய ஆலயத்தில். இட்ஸ் எ சீக்ரெட். இது ஒரு ரகசியம் சொல்லப்படுது கொலோசியர். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது. இட் இஸ் எ சீக்ரெட். இது ஒரு ரகசியம். ஆண்டவர் எங்கே வாசமா இருக்கிறார்? எனக்குள்ளே, உனக்குள்ளே. சாட்சி என்ன? ஆதாரம் என்ன? உடைய ஜீவியம், உடைய நடத்தை, உடைய பேச்சு, உடைய பார்வை, உடைய போக்கு, உடைய கிரியை, உடைய செய்கை, உடைய நோக்கம். ஆதாரம் இயேசு. ஆண்டவனுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஒருவன் இதை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை மனதார அறிந்த பிற்பாடு நாம் மனதார பாவம் செய்வமாய் இருந்தால் நம்மை மீட்பதற்கு இனி ஒரு தடவை இயேசு சிறுவலம் மறிக்கப் போறது இல்லை. ஸ்டாப் இட். அசுத்தமான காரியங்களை விட்டு விலகு, கொல்லாத பாவங்களை விட்டு விலகு, உன் சரீரத்தை கெடுக்கிற அசுத்தங்களை விட்டு விலகு. இப்படிப்பட்ட கூடாத காரியங்களை குறித்த பேச்சு கூட பரிசுத்தவான்கள் தேவன பிள்ளைகளுக்கு கேட்கப்படக்கூடாது என்று எபேசியர் 5:1 நான் வாசிக்கிறேன். Listen. சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்படிப்பட்டவர்கள் சரீர சபைக்கு அப்பாற்பட வேண்டும். He cannot keep up. இது ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் எங்கு சாட்டி எடுத்தார்? ஆலயம் அசுத்தமாக இருந்த போது சகிக்க முடியல, அடுத்து விரட்டின, கோபம் கொண்டார். பரிசுத்தமாக இருக்க வேண்டிய தேவனுடைய ஆலயங்கள், சரீரங்கள் இன்றைக்கு பரிசுத்த குலத்தில் போய் கிடக்கிறது. பரிசுத்த குலத்தலாய் கிடக்கிறது.
ஆண்டவர் உள்ளே இருக்கிறார், சுத்தப்படுகிறார். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய அன்றாட கிரியைகள், நம்முடைய அந்தரங்க செய்கைகள் உள்ளே இருக்கிற ஆண்டவரை துக்கப்படுங்கள். நீ பார்க்கிற படங்கள், நீ பார்க்கிற காட்சிகள், நீ வாசிக்கிற மெகசின்கள், நீ விரும்பி படிக்கிற புத்தகங்கள் யாக்கிறது கவனம். மனைவி பார்க்கிற என்ன எதையும் செய்யலாம், புருஷன் பார்க்கிற என்ன எதையும் செய்யலாம். உன்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறக்க கூடாது. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு எப்படி எதையும் செஞ்சிருக்கணும், ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு பெற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. அதிலும் பார்க்க நாம இயேசு விட்டுட்டு உலகத்துக்கு போறது நல்லது. அசுத்தமா இருக்கும், இன்னும் அசுத்தமா இருக்கு. பரிசுத்தமா இருக்கும், இன்னும் பரிசுத்தமாக. இதோ I am soon coming return to the earth. அவன் தன் சரீரத்தில் ஒருவன் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் உரிய பலனை அளிக்கிறதுக்கு இதோ வருகிறேன். சரீரம் பரிசுத்த ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிய ஒப்பு கொடுக்க. நான் அடிக்கடி செய்யறேன், சொல்லியிருக்கேன் முதல்ல. ஒவ்வொரு நாளும் என் ஜீவத்தில் நான் ஆண்டவருக்கு பகுதி ஆண்டவரை என் சிந்தைய ஒப்பு கொடுக்க, என் கண்ணை ஒப்பு கொடுக்க, நாக்கு ஒப்பு கொடுக்க, கால ஒப்பு, இருதத்தை ஒப்பு, கை கால ஒப்பு கொடுக்க. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவி பலத்தை எனக்கு தாங்கப்பா. There are so many things that happen in our life, in and out. பல காரியங்கள் நம்மை பாவத்துக்கு நேராக கொண்டு வர. ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில், இந்த அசுத்தமான உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ சரீரங்களை, தேவனுக்கு பிரியமாய் வாழ சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். எப்படி 13 அன்றையும் நன்மை செய்யவும்
தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள்.
எத்தனை வசனம் சொல்லு?
13-16. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.
அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்ய வேண்டாமா? ஹலோ, இதை பாருங்க. அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்ய வேண்டாமா? ஹலோ, என்ன செய்ய வேண்டாம்? மறக்க வேணாம். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் என்னவா இருக்காராம்? பிரியமா இருக்கிறார். நான் இதை வாசித்து யோசித்து என்ன தெரியுமா? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதே என்று ஆண்டவர் இப்படி சொல்லும் போது அர்த்தம் என்ன தெரியுமா? நாம இந்த ரெண்டையும் அடிக்கடி மறக்கிறோம் பாரு. ஹலோ, கடைசியாக நாம் இப்ப தான தர்மம் பண்ணிருக்கோம். என்னை உங்களை பார்த்து கேட்கிறேன். ஹலோ, நீ தர்மம் செய்யும் போது உன் வளர்களை கொடுக்கிறதை இடது கொய் அறியாது இருக்கட்டும். சொன்னாரு மலப்பிரசங்கத்தை, இது ஆண்டவுடைய கட்டளை. ஆனால் இதை நாம் வாசித்திருக்கிறோம், இந்த சத்தியம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட பலிகள், இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பிரியப்படுகிறார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நீயும் நானும் கடைசியாக யாருக்கு எப்போது தான தர்மம் செஞ்சிருக்கோம்? வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாத பிடிக்கு எப்ப யாருக்கு தான தர்மம் செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இத மறக்காத, இது எனக்கு பிரியம் என்கிறார். கிறிஸ்தவத்தில் இருக்கிற, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல், இது ஒரு முக்கியமான ஒரு போதனை. தான தர்மம் செய்கிறது, இதை நீ மறக்காதே, இதுல நான் பிரியப்படுறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு எப்போது எங்கே கடைசியாய் தான தர்மம் பண்ணுங்க. அதானே நான் யோசிக்கிறேன், எனக்கு ஞாபகமே இல்லை நான் அப்படி செஞ்சிருந்தா தானே. இப்பதான் நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை நாம மறந்துடுறோம் இல்லையா? தசமபாகம், நான் பாஸ்டர், ஒவ்வொரு மாசமும் கரெக்டா தசமமாக பார்க்க, தசம பாகம் போடுறோம். அதிலும் வேற தசமபாகத்திலையும்
நமக்கு நமக்கு வார வருமானத்துல கொடுக்கணும். நாம என்ன செய்யறோம், சம்பளத்துல மாத்திரம் தசோபாகம், மற்றொன்றினும் தசோபாகம் இல்லை. அடுத்த மீனிங், அது எனக்கு வருமானம் இல்லை. இதுகளெல்லாம் பேசாதே.
இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமாக இருக்கிறார். தான தர்மம் பண்ணு.
எங்கே யாருக்கு எதை செய்யலாம், நன்மை செய்கிறது பிரியமா இருக்கிறேன், நல்ல மனதோடு யாருக்கு என்ன நன்மை உன்னால செய்ய முடியும் பேசு. அன்றியும் நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நமக்கு பலன் இருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவம் என்று பைபிள் சொல்லுது. தெரியுமா, ஒரு சிலருக்கு விருப்பமானவளுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறதும், ஒரு சில பேரை நாம நெக்லெக்ட் பண்றதும் உலகத்தில் நடக்கு.
உங்களுக்கு பிரியமானவளுக்கு மாத்திரம் நீங்கள் நன்மை செய்யுங்கள், மற்றவர்களை விட்டு விடுங்கள். கசுபமாக கொடுங்கள், ஆனா தான தான தர்மம் பண்ண மறந்து விடுங்கள்.
இப்படி எல்லாம் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறது. நன்மை செய்ய போனா நம்ம சக்தி இழக்க வேண்டி வரும், நம்முடைய நேரத்தை இழக்க வேண்டி வரும், சில நம்முடைய நித்திரை குறைக்க வேண்டி வரும், அல்லது நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை கட் ஷார்ட் பண்ண வேண்டி வரும், இல்லாத நமக்கு சிலவை நமக்கு உண்டானது சில கொஞ்சம் கொடுக்க வேண்டி வரும். சோ அண்ட் சோ. ஆகவே அவைகளை நான் காணாது போல இருந்து வர்றேன். சோ வேதம் சொல்றது, நாம நன்மை செய்ய அறிந்திருந்தோம், நமக்கு பலம் இருந்தோம், அதை செய்யாப்பிருந்தால் பாவம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது. இப்படிப்பட்ட படிகள் பேர் தேவன் பெரியமா இருக்கிறார். யாவரும் தெளிமணிப்பாங்க. சிவமன்னம்
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரிவம், உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரிவம். Thank you.